57. சீர்திருத்தம். தேவ பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதாக வெளிப்படையாகவும் உண்மையாகவும் யூதா மனிதர் வாக்கு பண்ணினார்கள். ஆனால் எஸ்ராவும் நெகேமியாவும் ஏற்படுத்தின செல்வாக்கு சில காலம் இல்லாதிருந்தபோது அநேகர் தேவனை விட்டு பின்வாங்கினார்கள். நெகேமியா மீண்டும் பெர்சியாவிற்குச் சென்றிருந்தான். எருசலேமில் அவன் இல்லாதிருந்தபோது தீமை மீண்டும் நுழைந்தது. தேசத்தை மாறுபாடுக்குள்ளாக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியது. சிலை வழிபாட்டுக்காரர்கள் நகரத்திற்குள் காலூன்றினது மட்டுமல்லாமல் தங்கள் வருகையால் ஆலயப் பிராகாரங்களை தீட்டுப்படுத்தினார்கள். கலப்பு திருமணத்தின் மூலம் இஸ்ரவேலின் கொடிய எதிரியான அம்மோனியனாகிய தொபியாவுக்கும் பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்புக்கும் இடையே ஓர் உறவு ஏற்பட்டிருந்தது. பரிசுத்தமற்ற இந்த சம்பந்தத்தின் விளைவாக ஆலயத்தை சேர்ந்த ஓர் அறையில் தொபியா தங்கிக் கொள்ள எலியாசிப் அனுமதித்தான். அதுவரைக்கும் அந்த அறை ஜனங்களுடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் வைக்க பயன்பட்டு வந்தது. இஸ்ரவேலர் மேல் அம்மோனியரும் மோவாபியரும் கொண்டிருந்த கடூரம் மற்றும் வஞ்சகத்தின் நிமித்தம் தம் ஜனங்களின் சபையிலிருந்து அவர்களை என்றென்றுமாக ஒதுக்க வேண்டுமென்று மோசேயின் மூலம் தேவன் கட்டளையிட்டிருந்தார். உபாகமம் 23:3-6 வரை பார்க்கவும். இந்த வார்த்தைக்கு மாறாக தடை செய்யப்பட்ட ஓர் இனத்தைச் சேர்ந்தவனுக்கு இடமுண்டாக்கும்படி தேவாலய அறையில் சேமிக்கப்பட்டிருந்த காணிக்கைகளை வெளியே எறிந்தான் பிரதான ஆசாரியன். தேவனுக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் சத்துருவான் அவனுக்கு அப்படியொரு சிலாக்கியத்தை வழங்கினதைக் காட்டிலும் தேவனுக்கு அதிக அவமதிப்பை ஏற்படுத்தினது வேறெதுவும் இருக்க முடியாது. பெர்சியாவிலிருந்து திரும்பினதும் துணிவான இந்த தெய்வ நிந்தனை குறித்து அறிந்தார் நெகேமியா. உள்ளுக்குள் ஊடுருவினவனை வெளியேற்றத்தக்க நடவடிக்கை எடுத்தான். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தொபியாவின் வீட்டுத் தட்டுமுட்டுகளையெல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்துவிட்டேன். பின்பு நான் அறை வீடுகளைச் சுத்திகரிக்கச் சொல்லி தேவனுடைய ஆலய பணிமுட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணிக்களையும் அங்கே திரும்பக் கொண்டு வந்து வைத்தேன் என்று அவன் சொன்னான். ஆலயம் தெய்வ நிந்தனைக்குள்ளானது மாத்திரமல்ல, காணிக்கைகளும் தவறாக பயன்படுத்தப்பட்டன. மக்கள் தாராளமாக கொடுக்க தயங்குவதற்கு இது காரணமாயிற்று. ஆர்வமும் வைராக்கியமும் குறைந்தது. தசமபாகங்களைச் செலுத்த மனதில்லாமல் போனது. தேவாலய பொக்கிஷ சாலைகளில் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆலய ஆராதனை பணிக்கு நியமிக்கப்பட்டிருந்த அநேக பாடகர்களும் மற்றவர்களும் போதுமான வாழ்வாதாரம் கிடைக்காததால் தேவப்பணியை விட்டுவிட்டு வேறு வேலை தேடிச் சென்றார்கள். இந்த சீர்கேடுகளை சீராக்கும் பணியில் இறங்கினான் நெகேமியா. தேவாலய பணியிலிருந்து விலகினவர்களை அவன் மீண்டும் சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தான். இதனால் மக்களுக்கு நம்பிக்கை பிறந்தது. யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளில் தசமபாகத்தை கொண்டு வந்தார்கள். உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டவர்கள் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டார்கள். தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது.
இஸ்ரவேலரை பிரதேசத்தாரிடமிருந்து மெய்தேவனைத் தொழுகிறவர்களெனப் பிரித்துக் காட்டியது ஓய்வு நாள்தான். சிலை வழிபாட்டுக்காரரோடு சம்பந்தம் கலந்ததின் மற்றுமொரு விளைவாக அதற்கும் அவமதிப்பை ஏற்படுத்தினார்கள். சுற்றிலுமுள்ள பகுதிகளிலிருந்த யூதரல்லாத வியாபாரிகளும் வர்த்தகர்களும் எருசலேமிற்குள் வந்து ஓய்வு நாளில் வர்த்தகத்தில் ஈடுபடுமாறு இஸ்ரவேலரில் அநேகரை தூண்டிவிட்டார்கள். நியதியை பலி கொடுக்க இணங்காத சிலர் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் மற்றவர்களோ மீறுதல் செய்து அதிக பயபக்திக்குரிய கட்டளையை அவமதிக்கும் முயற்சியில் அஞ்ஞானிகளோடு இணைந்தார்கள். ஓய்வு நாளை வெளிப்படையாகவே மீற அநேகர் தைரியங்கொண்டார்கள். அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும், சிலர் தானிய பொதிகளை கழுதை கல்மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும், திராட்சரசம், திராட்சப்பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதாபுத்திரருக்கும் எருசலேமிலிருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள் என்று எழுதுகிறான் நெகேமியா.
அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இத்தகைய காரியங்களையெல்லாம் தவிர்த்திருக்கலாம். ஆனால் தங்கள் சுய நலன்களை பெருக்குவதில் மாத்திரமே அக்கறை கொண்டதால்
தேவபயமற்றோருக்கு தயவு காட்ட ஏதுவானார்கள். கடமையை புறக்கணித்தது நிமித்தம் அவர்களை தயக்கமின்றி கடிந்து கொண்டான் நெகேமியா. நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன என்று கண்டிப்புடன் கேட்டான். உங்கள் பிதாக்கள் இப்படிச் செய்ததினாலல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோவென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேலிருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்கப் பண்ணுகிறீர்கள் என்று கண்டிப்புடன் கேட்டான். ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டணவாசலில் மாலை மயங்கும்போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியுமட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் கட்டளையிட்டான். தன் கட்டளைகளை அமுல்படுத்த நியாயாதிபதி களால் நியமிக்கப்பட இருந்தவர்களைக் காட்டிலும் தன்னுடைய வேலைக்காரரில் நம்பிக்கை வைத்து அவர்களை வாசலண்டையிலே நிறுத்தினான். அவ்வாறு செய்ய மனதில்லாதிருந்த வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டொரு தரம் எருசலேமுக்குப் புறம்பே இராத்தங்கினார்கள். அதன் மூலம் நகரவாசிகளிடம் அல்லது தேசத்தின் ஜனங்களிடம் வியாபாரம் பண்ண வாய்ப்பு கிடைக்குமென நம்பினார்கள். அவ்வாறு தொடர்ந்து செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடுமென நெகேமியா எச்சரித்தான். நீங்கள் அலங்கத்தண்டையிலே இராத்தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படிச் செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர் களோடே சொன்னார். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராத்திருந்தார்கள். பொதுமக்களை விட லேவியர்கள் அதிக மரியாதையோடு நடத்தப்படக்கூடும் என்பதால் வாசல்களை காவல் காக்கும்படியும் அவர்களுக்கு கட்டளையிட்டான். மேலும் தேவ பணியில் அவர்களுக்கிருந்த பிணைப்பால் அவருடைய பிரமாணத்திற்கு மக்களை கீழ்ப்படியச் செய்வதில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்களென்று அவன் எதிர்பார்த்ததிலும் அர்த்தமிருந்தது. சிலை வழிபாட்டுக்காரரோடு நடந்த கலப்பு திருமணம் போன்ற தொடர்புகள் மூலம் இஸ்ரவேலை மீண்டும் அச்சுறுத்தின ஆபத்திற்கு தன் கவனத்தை திரும்பினார். அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளைச் சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாயிருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையைத் தவிர யூத பாஷையை திட்டமாய் அறியாதிருந்தார்கள். பிரமாணத்திற்கு புறம்பான இத்தகைய சம்பந்தங்கள் இஸ்ரவேலில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்தன. அவ்வாறு சம்பந்தம் செய்தவர்களில் சிலர் அதிகாரம் படைத்தவர்களாயிருந்தார்கள். அவர்களை ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் ஆலோசகர்களாகவும் கருத மக்களுக்கு உரிமை இருந்தது. அந்த தீமை தொடர அனுமதிக்கப்பட்டால் தேசத்திற்கு உண்டாகும் அழிவை முன்னறிந்த நெகேமியா அவ்வாறு தவறு இழைத்தவர்களுக்கு உணர்வுண்டாகும் விதத்தில் பேசினார். சாலமோனின் வாழ்வைச் சுட்டிக்காட்டி சகல தேசங்களிலும் அவரைப் போல ஒரு ராஜா எழுந்ததில்லை என்றும், அவருக்கு மகத்தான ஞானத்தை தேவன் அருளியிருந்தார் என்றும், சிலை வழிபாட்டுக்காரப் பெண்கள் அவருடைய இருதயத்தை தேவனிடமிருந்து விலக்கினார்கள் என்றும், அவருடைய முன்மாதிரி இஸ்ரவேலை சீர்கடச் செய்தது என்றும் அவர்களும் அவர்களுக்கு நினைவூட்டினார். இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடங்கொடுப்போமா? நீங்கள் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறினார். தேவனுடைய கட்டளைகளையும் எச்சரிப்புகளையும் இதே பாவத்திற்காக முன்பு இஸ்ரவேலில் ஏற்பட்ட மோசமான நியாயத்தீர்ப்புகளையும் அவர்களுக்கு முன்பாக எடுத்து வைத்தான். ஒரு சீர்திருத்த பணி தொடங்கியது. அது தேவ கோபத்தை விளக்கியது. அவருடைய அங்கீகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தது. பரிசுத்த பணியிலிருந்த சிலர் தங்களிலிருந்த தங்கள் அஞ்ஞான மனைவிமாரை தங்களிடமிருந்து விளக்க முடியாதென அவர்களுக்காக வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் நெகேமியா யாருக்கும் பச்சபாதம் காட்டவில்லை. பதவிக்கோ அந்தஸ்திற்கோ அக்காரியத்தில் செவிசாய்க்கவும் இல்லை. ஆசாரியர்களிலும் அதிகாரிகளிலும் யாரெல்லாம் சிலை வழிபாட்டுக்காரரோடு தங்கள் தொடர்பை துண்டிக்க மறுத்தார்களோ அவர்கள் உடனடியாக தேவ பணியிலிருந்து விலக்கப்பட்டார்கள். தீயவனான சன்பல்லாத்தின் குமாரத்தியை திருமணம் பண்ணியிருந்த பிரதான ஆசாரியனின் குமாரன் ஒருவன் தன் பணியிலிருந்து மாத்திரமல்ல இஸ்ரவேலிலிருந்தே உடனடியாக அகற்றப்பட்டான். என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளுமென்று ஜெபித்தார் நெகேமியா.
அந்த கடுமையான நடவடிக்கை தேவனுடைய உண்மை ஊழியனுக்கு எவ்வளவு ஆத்தும வேதனையை உண்டாக்கியிருக்கும் என்பதை நியாயத்தீர்ப்பு மாத்திரமே வெளிப்படுத்த முடியும். எதிரான காரியங்களோடு எப்போதும் அங்கு போராட்டம் இருந்து வந்தது. உபவாசத்தாலும் பணிவாலும் ஜபத்தாலும் மாத்திரமே அங்கு முன்னேற்றம் ஏற்பட்டது.
சிலை வழிபாட்டுக்காரரை திருமணம் பண்ணியிருந்த அநேகர் அவர்களோடு பிரதேசங்களுக்குச் செல்வதை தெரிந்து கொண்டனர். இவர்களும் சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் சமாரியர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். அங்கு சென்றவர்களில் தேவப்பணியில் உயர் பதவி வகித்தவர்களும் இருந்தனர். அவர்களில் சிலர் சில காலத்திலேயே அவர்களோடு தங்களை முற்றிலும் இணைத்துக் கொண்டார்கள். அக்கூட்டணியை வெலப்படுத்த விரும்பின சமாரியர்கள் யூதரின் விசுவாசத்தையும் பழக்க வழக்கங்களையும் முற்றிலும் அனுசரிப்பதாக வாக்கு பண்ணினார்கள். துரோகம் பண்ணிச் சென்றவர்கள் தங்கள் முன்னாள் சகோதரரை விஞ்ச தீர்மானித்து எருசலேமின் தேவாலயத்திற்கு எதிரே கெரிசி மலையில் ஓர் ஆலயத்தை கட்டினார்கள். யூத மார்க்கமும் அஞ்ஞான மார்க்கமும் கலந்ததாகவே அவர்களுடைய மதம் தொடர்ந்து இருந்து வந்தது. தாங்கள் தேவ மக்களென்று அவர்கள் சொல்லிக் கொண்டது கருத்து வேறுபாட்டிற்கும் போட்டி மனப்பான்மைக்கும் தலைமுறை தலைமுறையாக இரு தேசங்களுக்குமிடையே பகை நிலவுவதற்கும் காரணமாக அமைந்தது.
இன்று நடைபெற வேண்டிய சீர்திருத்தப் பணியில் பாவத்திற்கு சாக்குப்போக்கு சொல்லாத, பாவத்தை பூசி மெழுகாத, தேவ மகிமையைற்றும் நெகேமியா போன்றும் ஆடியாத எஸ்ரா போன்ற பணியின் சுமை யார் மேல் சுமத்தப்பட்டுள்ளதோ அவர்கள் தவறு நிகழும்போது அமைதியாக இருக்க மாட்டார்கள். அன்பென்னும் போர்வையால் தீமையை மறைக்கவும் மாட்டார்கள். தேவன் பட்சபாதமுள்ளவர் அல்ல என்பதையும், சிலரை கண்டிப்பதால் அநேகர் இரக்கம் பெறும்படி வழி ஏற்படும் என்பதையும் உணர்ந்து கொள்வார்கள். தீமையை கடிந்து கொள்கிறவனில்தான் கிறிஸ்துவின் ஆவி எப்போதும் வெளிப்படும் என்பதையும் அவர்கள் நினைவு கூறுவார்கள். எஸ்திராவும் நெகேமியாவும் தங்கள் ஊழியத்தில் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். தங்களுடைய பாவங்களையும் தங்கள் மக்களுடைய பாவங்களையும் அறிக்கை செய்தார்கள். தாங்களே குற்றவாளிகள் போல பாவ மன்னிப்பு வேண்டினார்கள். பொறுமையோடு உழைத்தார்கள், ஜெபித்தார்கள், பாடுபட்டார்கள். யூதரல்லாதோரின் வெளிப்படையான பகையல்ல, நண்பர்கள் போல நடித்தோரின் இரகசிய எதிர்ப்புகள்தாம் அவர்கள் பணியை மிகவும் கடினமாக்கின. சிலர் தீய பணிக்காக தங்கள் செல்வாக்கை செலவழித்த செயல் பிற தேவ ஊழியர்களின் சுமையை 10 மடங்கு அதிகரித்தது. தேவனுடைய சத்துருக்கள் அவன் மக்கள் மேல் போர் தொடுப்பதற்கான பொருட்களை இந்த வஞ்சகர்கள் கொடுத்தார்கள். அவர்களின் தீய உணர்வுகளும் கலகச் சித்தங்களும் தேவனுடைய திட்டமான நிபந்தனைகளுக்கு எதிரானவைகளாகவே இருந்தன.
ஜெபம், விசுவாசம், ஞானம், சுறுசுறுப்பான செயல் போன்றவற்றால் என்ன சாதிக்கலாம் என்பதைத்தான் நெகேமியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி சுட்டிக்காட்டுகிறது. நெகேமியா ஓர் ஆசாரியன் அல்ல. அவன் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல. உயரதிகாரத்திற்கு உரியவனாக அவன் பாசாங்கு பண்ணவும் இல்லை. ஒரு முக்கிய காலகட்டத்தில் எழுப்பப்பட்ட சீர்திருத்தவாதியாக இருந்தான். தன் மக்களை தேவனுக்கு முன் சீர்படுத்துவதே அவன் குறிக்கோளாயிருந்தது. ஒரு மாபெரும் நோக்கத்திற்காக ஏவப்பட்டு அதனை நிறைவேற்ற தன்னிலிருந்த சக்தி அனைத்தையும் செலவழித்தான். மேலான நெகிழாத ஒழுக்கமே அவன் முயற்சிகளில் முக்கியமானது. தீமையையும் நீதியானதில் எதிர்ப்பையும் எதிர்கொண்டபோது அவன் உறுதியாக நின்றான். அதனால் ஆர்வத்தோடும் துணிவோடும் பிரயாசப்பட மக்கள் விழித்தெழுந்தார்கள். அவனுடைய தேவபக்தியையும் தேசப்பற்றையும் தேவன்மேல் அவன் வைத்திருந்த ஆழமான அன்பையும் அவர்களால் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியவில்லை. இதனை அறிந்ததால் அவன் வழிநடத்தும் இடத்திற்கு அவனை பின்பற்ற ஆயத்தமாயிருந்தார்கள்.
தேவன் நியமித்த கடமைகளை களைப்பின்றி நிறைவேற்றுவது மெய்பக்தியின் ஒரு முக்கிய அம்சமாகும். தேவ சித்தத்தை நிறைவேற்ற கிடைக்கும் தருணங்களை அவருடைய கருவிகளாக மனிதர் பிடித்துக் கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் துரிதமும் தீர்மானமுமாகச் செயல்பட்டால் மகிமையான வெற்றிகளைப் பெறலாம். தாமதமும் அலட்சியமும் தோல்வியையும் தேவனுக்கு அவமதிப்பையும் கொண்டு வரும். சத்தியத்தின் நோக்கத்திற்காக நிற்கும் தலைவர்கள் அக்கறையற்றும் குறிக்கோளற்றும் இருந்து வைராக்கியம் காட்டாவிட்டால் சபையும் அக்கறையற்று சுறுசுறுப்பின்றி விளங்கும், சிற்றின்ப நாட்டம் கொள்ளும். தேவனையும் அவரை மாத்திரமுமே சேவிக்கும் பரிசுத்த நோக்கத்தால் அவர்கள் நிறைந்திருந்தால் மக்களும் ஒருங்கிணைந்து நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் காணப்படுவார்கள்.
தேவ வார்த்தை கூர்மையானது,
தெளிவும் நிறைந்தது. பாவமும் பரிசுத்தமும் அருகருகே வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை பார்த்து ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளலாம், இன்னொன்றை விலக்கிவிடலாம். சன்பல்லாத்து மற்றும் தொபியாவின் வஞ்சகத்தையும் பொய்களையும் பகையையும் குறித்து விவரிக்கும் அதே பக்கங்களில் எஸ்ரா மற்றும் நெகேமியாவின் தர்த்தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் உண்மையையும் பற்றிய விவரங்கள் உள்ளன. அவர்களில் யாரை பின்பற்றப் போகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளும் சுதந்திரம் நம்முடையது. தேவ கற்பனைகளை மீறுவதால் ஏற்படும் மோசமான விளைவுகளும் கீழ்ப்படிதலால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களும் எதிரெதிரே வைக்கப்பட்டுள்ளன. ஒன்றால் உபத்திரவம் அனுபவிக்கப் போகிறோமா அல்லது மற்றொன்றால் சந்தோஷம் அனுபவிக்கப் போகிறோமா என்பதை நாம்தாம் தீர்மானித்தாக வேண்டும். சிறையிருப்பிலிருந்து திரும்பின செருபாபேல், எஸ்ரா நெகேமியா ஆகியோரின் தலைமையின் கீழ் கட்டுமானப் பணியும் சீர்திருத்தப் பணியும் நிறைவேற்றப்பட்டன. பூலோக வரலாற்றின் இந்த முடிவு நாட்களில் செய்யப்பட வேண்டிய ஓர் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி பணியை அவர்களுடைய பணினிகள் விவரித்து காட்டுகின்றன. இஸ்ரவேலில் மீதமானவர்கள் வெகு சிலராயிருந்தார்கள். தங்கள் சத்துருக்களால் அழிக்கப்பட ஏதுவாகியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மூலமாக இப்பூமியில் தம்மை பற்றியும் தம் பிரமாணம் பற்றியும் ஓர் அறிவை பாதுகாக்க தேவன் நோக்கங்கொண்டார். அவர்கள் மெய்த்தொழுகையின் பாதுகாவலர்களும் பரிசுத்த உபதேசங்களை கைக்கொள்ளுகிறவர்களுமாய் இருந்தார்கள். எருசலேமின் மதிலையும் தேவாலயத்தையும் மீண்டும் கட்டினபோது பலதரப்பட்ட அனுபவங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டன. அவர்கள் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த பணியில் பழுவான சுமைகளை தலைவர்கள் தாங்க வேண்டியிருந்தது. ஆனால் சத்தியத்திற்கான நோக்கத்தில் தேவனே ஜெயம் தருவார் என்பார் என்று நம்பி அசையாத நம்பிக்கையோடும் தாழ்மையான ஆவியோடும் தேவன் மேல் உறுதியான நம்பிக்கையோடும் அவர்கள் முன்னேறினார்கள். எசேக்கியா ராஜாவைப் போல நெகேமியாவும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடிருந்தார். 2 ராஜாக்கள் 18:6-7.
நெகேமியா நாட்களில் நடைபெற்ற பணியால் உண்டான ஆவிக்குரிய மறுமலர்ச்சியானது ஏசாயாவின் வார்த்தைகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. அவர்கள் நெடுங்காலம் பாழாய்க்கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அவர்கள் பூர்வ முதல் பாழாய்க்கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஏசாயா 61:4-58:12. சத்தியத்திலிருந்தும் நீதியிலிருந்தும் விலகும் நிலை எவ்விடங்களிலும் ஏற்படும்போது தேவராஜ்யத்தின் அடிப்படை நியதிகளை மீண்டும் நிலைநிறுத்த முயலும் ஒரு கூட்ட மக்கள் பற்றி தீர்க்கதரிசி இங்கு கூறுகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக தேவன் தம் நியாயப்பிரமாணத்தை அவர்களைச் சுற்றிலும் ஒரு மதில் போல வைத்துள்ளார். அதிலுள்ள நீதியும் சத்தியமும் பரிசுத்தமுமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்போது அது அவர்களுக்கு மித்திய பாதுகாப்பாக விளங்கும். இவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தில் ஏற்பட்டுள்ள திறப்பை அடைக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
மதிலைக் கட்டி வந்த இந்த மீதமான மக்களின் பிரத்தியேகப் பணி குறித்து தெள்ளத்தெளிவான வார்த்தைகளில் தீர்க்கதரிசி ஏசாயா குறிப்பிடுகிறார். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்தப் பேச்சை பேசாமலுமிருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்தரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதைச் சொல்லிற்று. 8:13-14. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் இந்த கடைசி காலத்தில் மீண்டும் நிலைநிறுத்தப்பட வேண்டும். மனிதன் ஓய்வு நாளை மாற்றிப் போட்ட காலத்தில் தேவ பிரமாணத்தில் ஏற்பட்ட திறப்பை செப்பனிட வேண்டியுள்ளது. உலகின் முன் சீர்திருத்தவாதிகளாக நிற்கும் தேவனுடைய மீதமான மக்கள் நிரந்தரமான சகல சீர்திருத்தத்திற்கு தேவ பிரமாணமே அடித்தளம் என்பதையும் சிருஷ்டிப்பின் ஒரு நினைவு சின்னமாகவும்
தேவ வல்லமையை எப்போதும் நினைவுபடுத்துவதாகவும் நான்காம் கற்பனையின் ஓய்வு நாள் விளங்க வேண்டும் என்பதையும் விளங்கப்பண்ணியாக வேண்டும். பத்து கற்பனையின் சகல கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டியதின் அவசியத்தை தெளிவானதும் புரியக்கூடியதுமான சொற்களில் சொல்ல வேண்டும்.
கிறிஸ்துவின் அன்பால் மெருக்கி ஏவப்பட்டு பாழான நிலங்களை கட்டுவதில் அவரோடு ஒத்துழைக்க வேண்டும். அதில் வசிக்கும்படியாக திறப்பை அடைக்கிறவர்களாகவும் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர்களாகவும் அவர்கள் விளங்க வேண்டும். வசனம் 12 ஐ பார்க்கவும்.